2016 ஆண்டு ஜனவரி மாத தெண்டலிதழில் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் ஒலிவடிவம். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இளம் ஹரிகதா உபன்யாசகர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் துஷ்யந்த் ஸ்ரீதர். பிறந்தது பெங்களூருவில், படித்தது பிக்ஸ் பிலானியில் கெமிக்கல் என்ஜினியரிங், இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அமைப்பின் ஆய்வு நிதி நல்க பெற்றவர். TCS நிறுவனத்தில் கன்சல்டன்ட் ஆக பணியாற்றி வரும் இவர் பல பிசினஸ் ஸ்கூல்களில் வருகை பேராசிரியராக இருக்கிறார். இந்தியாவிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் ஹரிக்கதை உபன்யாசமும் கார்ப்பரேட் உரைகளும் அளித்து வருகிறார். பல தொலைக்காட்சிகளில் இவரது நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இவரது யூடியூப் சேனல் மிகவும் பிரபலம். தேசிக தயா என்ற தனது அறக்கட்டளை மூலம் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உதவுதல், அங்கு சென்று உபன்யாசம் செய்தல், அவர்களுடன் ஒரு நாளை செலவிடுதல் போன்றவற்றை செய்து வருகிறார். மார்கழி மாத இசை நிகழ்ச்சிகளுக்காக சென்னை வந்திருந்தவரை சந்தித்து உரையாடியதில் இருந்து தென்றல், ஹரிக்கதை உபன்யாசத்தில் ஆர்வம் வந்தது எப்படி? பொதுவா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு யாராவது ஹரிக்கதை பண்றவங்களா இருப்பாங்க. எனக்கு அப்படி அல்ல. ஆனா எங்க எள்ளு தாத்தா அந்த காலத்துல பண்ணியிருக்கார். நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சப்புறம்தான் அது எனக்கு தெரிய வந்தது. என் தாத்தா பாட்டி எல்லாம் உபன்யாசம் கேட்டு போவாங்க, கூடவே என்னையும் கூட்டிட்டு போவாங்க. நான் வளரும் போதே வேற எதுவும் பொழுதுபோக்கு கிடையாது, இந்த மாதிரி போனாதான் உண்டு. அப்படி நானும் போவேன், கேட்பேன். இப்படி நிறைய பேரோட கேட்டிருக்கேன். கேசட்டுகள் மூலமாகவும் நிறைய பெரியவங்களோட உபன்யாசம் கேட்டிருக்கேன். அது ஒரு பக்கம். என்னோட 3வது வகுப்புல இருந்தே அம்மா என்னை இலக்கிய போட்டி பேச்சு போட்டிகளுக்கு அனுப்புவாங்க. தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா பேச்சு போட்டிகளுக்கும் என்னை தயார் பண்ணி அனுப்புவாங்க. அதுல தலைப்பு சயின்ஸ் சோசியல் பத்தி இருக்கும். அப்படி மேடை பேச்சு ஆர்வம் இருந்தது. நிறைய உபன்யாசம் கேட்டிருக்கேன். இரண்டையும் சேர்த்து உபன்யாசமா பண்ண நினைச்சேன். பிட்ஸ் பிலானில படிச்ச போது அந்த துணைவேந்தர் என்னை ஒரு உபன்யாசம் பண்ண சொன்னார். ஒப்புக்கொண்டேன். சீதா கல்யாணம் என்ற தலைப்பில் முதல் உபன்யாசம். தொடர்ந்து சொல்லும்படி அவர் ஊக்குவித்தார். அடுத்து பாதுகாப்பட்டாபிஷேகம் சொன்னேன். நீ படிச்சு முடிச்சு போறதுக்குள்ள ராமாயணம் முழுசையும் சொல்லிடுனார். அப்படி ஆரம்பிச்சது. கடந்த 4-5 வருஷமா ஹரிக்கதை பண்ணி கொண்டிருக்கிறேன். முதல் குறுந்தகடு, முதல் தொலைக்காட்சி வாய்ப்பு பற்றி சொல்லுங்கள். 2009 மும்பையில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே ஆண்டவன் ஆசிரமம் கோவில் ஒன்று டோம்பிவில்லி என்ற இடத்தில் இருக்கிறது. அவர்களிடம் சென்று நான் பிட்ஸ் பிலானி மாணவன், எனக்கு உபன்யாசம் செய்வதற்கு அனுமதி தருவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், மைக் கிடையாது, யார் வருவார்கள் என்றும் தெரியாது, நீங்கள் ஒரு ஓரமாக உட்கார்ந்து பேசுங்கள் என்று சொன்னார்கள். அதன்படி எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒரு நாள் பேசினேன். தேவி திரயம் என்ற தலைப்பில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி பற்றி ஒரு 10 நிமிடம் தமிழில் பேசினேன். 2-3 தமிழர்கள் அதை கேட்டார்கள். குஜராத்தி ஒருவரும் கேட்டார். அவர் வந்து, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் என்றார். நானும் அவருக்கு பகவானை பற்றி பேசினேன் என்று சிம்பிளாக பதில் சொன்னேன். அவர் உடனே, ஓகே, யூ ஷுட் ரிலீஸ் சம் சிடி என்றார். எனக்கும் மும்பையில் இருக்கிறோம், ஆங்கிலத்தில் ஒரு சிடி போட்டால் என்ன என்று தோன்றியது. உடனே சேத்தியா என்னும் குஜராத்தி நிறுவனத்தை அணுகி கேட்டேன். 36 மணி நேரம் சிடி கொடுக்கிறேன் என்றதும் அசந்து போய்விட்டார்கள். 1 மணி நேர ரெக்கார்டிங் சார்ஜ் ₹500. என்னால் அவ்வளவு கொடுக்க முடியாது என்பது ஒரு புறம். இரண்டாவது 50-60 மணி நேரமாவது பேசினால்தான் அது எடிட் ஆகி 36 மணி நேரத்திற்கு வரும். என்ன செய்வதென்று புரியவில்லை. ஸ்டூடியோ அந்தேரியில் இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் 1 மணிக்கு ₹100 வாங்கி கொள்ள ஒப்புக்கொண்டார். ஆனால் 10 மணி முதல் 2 மணி வரை ரெக்கார்டிங். அதன்படி 2009 டிசம்பரிலிருந்து 2010 ஏப்ரல் வரை ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறிலும் 10 மணி முதல் 2 மணி வரை ரெக்கார்டிங் செய்வேன். பிறகு ஸ்டேஷனுக்கு வந்து 4 மணி வரை காத்திருந்து முதல் ட்ரெயின் பிடித்து 2 ட்ரெயின் மாறி டோம்பிவில்லிக்கு போவேன். இப்படி 6 மாதம் கஷ்டப்பட்ட பின் எனது முதல் சிடி வெளியானது. மகாபாரதம் டிவி தொடரில் கிருஷ்ணராக நடித்த நிதிஷ் பரத்வாஜ் அதை ரிலீஸ் செய்தார். அதை ஒருவர் ஸ்டார் விஜய்க்கு அனுப்ப அதிலிருந்த ஸ்ரீராம் அதை கேட்டுவிட்டு தமிழில் பேச முடியுமா என்று கேட்டார். அப்படித்தான் விஜய் டிவி பக்தி திருவிழாவில் அறிமுகமானேன். இன்றைக்கு 1700 உரைகள் கொடுத்திருக்கிறேன். 300 மணி நேரத்துக்கு சிடிக்கள் வெளிவந்திருக்கின்றன. எல்லாம் பெருமாள் கருணைதான். நிகழ்ச்சிக்கு எப்படி உங்களை தயார் செய்து கொள்கிறீர்கள்? மும்பையில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நானே சமைத்து சாப்பிடுவேன். அப்போது அதிக உபன்யாசம் இருக்காது. இரவு 8 மணிக்கு வந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு 10 மணிக்கு உட்கார்ந்தால் இரவு 2-3 மணி வரை தினமும் ராமாயணம், கீதை பாஷ்யங்கள் என நோட்ஸ் எடுத்தபடி படிப்பேன். சந்தேகம் வந்தால் குருநாதர்களிடம் கேட்பேன். இப்படி பல வருடங்கள் என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதும் அதே போன்று செய்வதுண்டு. ஆனால் இப்படி தேடுவதில் பரந்த மனப்பான்மை வேண்டும். எந்த நல்ல விஷயம் எங்கிருந்து வந்தாலும் எடுத்துக்கொள் என்கிறது ரிக்வேதம். சைவமோ வைணவமோ இஸ்லாமோ எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, இதைத்தான் படிப்பேன் என்று நம்மை குறுக்கிக் கொள்ளக் கூடாது. நான் தமிழன், பிறந்தது தமிழகத்தில், என் தாய்மொழி தமிழ், கற்றது ஆழ்வார் பிரபந்தங்கள். ஆனால் புரந்தரதாசர் கன்னடத்தில் பாடியிருக்கிறார் என்பதற்காக அவரது கீர்த்தனையை பாடாமல் இருக்கக்கூடாது. பக்திக்கு மொழி கிடையாது. தாயின் அன்பிற்கு எப்படி பேதம் இல்லையோ அப்படித்தான் பக்திக்கும். சுந்தர தெலுங்கனில் பாட்டிசைத்து என்று பாரதியார் பாடியிருக்கிறார். ஆக மதபேதம் மொழி பேதம் இரண்டும் கூடாது. அதே நேரத்தில் நான் கற்றுக்கொண்டது வைஷ்ணவம். அது எனக்கு முக்கியம். எல்லா இடத்திலிருந்தும் நல்லதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா டிராக்கிலும் என்னால் போக முடியாது. ஒரு உபன்யாசம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? உபன்யாசம் செய்பவர் தாம் சொல்லும் விஷயத்தை முழுமையாக அறிந்தவராக இருக்க வேண்டும். ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான் என்பதில் வால்மீகி எப்படி சொல்லியிருக்கிறார், கம்பர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை முழுமையாக அறிந்திருந்தால்தான் பார்வையாளர்கள் ராவணன் சீதையின் கையை பிடித்து தூக்கி கொண்டு போனானா, வீட்டை சேர்த்து தூக்கி கொண்டு போனானா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியும். தயாரிப்பதில் தயக்கமே இருக்கக்கூடாது. ஆழமாக கற்றிருக்க வேண்டும். நான் நிறைய படித்திருக்கிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நாம சொல்ற விஷயம் கேட்கிறவங்களுக்கு போய் சேரணும். உபன்யாசத்தை அப்படியே சொற்பொழிவாக செய்யலாம். மற்றொரு வழி இசையோடு சொல்வது. பக்தியையும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்ல இசை ஒரு சக்தி வாய்ந்த கருவி. 1 வயது குழந்தை கூட இசை கேட்டு ஆடுகிறது. 80 வயதுக்காரரும் ஆடுகிறார். உபன்யாசத்தை இசையோடு சொல்லும் போது கேட்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகமாகிறது, மனதில் பதிகிறது. பொதுவாக நாளைக்கு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு ராமாயண சீடி கேட்பது, கேட்டதை குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வது சரியாக வராது. அது இந்த துறையில் நிலைத்திருக்க உதவாது. குறைந்தது 1-5 வருஷமாவது ராமாயணத்தில் தோய்ந்திருக்க வேண்டும். ராமாயணம் எல்லாம் மக்கள் அறிந்ததுதான், பின் ஏன் நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள்? இவர் ஏதாவது புதிதாக சொல்வார், அதை கேட்கலாம் என்றுதான். வந்தவர்கள் ஏதாவது கேட்டால் நமக்கு விளக்கம் சொல்ல தெரிய வேண்டும். எனக்கும் அதே டவுட் தான் சுவாமி என்று சொன்னால் அவர்கள் ஏன் கேட்க வர வேண்டும்? அடுத்ததாக, உங்களுடையது தயாரித்து பேசியதாக இருக்கக்கூடாது. அடுத்த வரி என்ன, எப்போது ஜோக் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்து கொண்டு பார்த்து பேசக்கூடாது. திடீரென பவர் கட் ஆகிவிட்டால் கதி என்னாவது? பேச்சு ஆற்றொழுக்காக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஆழமான பயிற்சி வேண்டும். ராமாயணம் சொல்லும் போது ராமருடன் நானும் கூட நடப்பது மாதிரி இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் சொன்னதை நான் மனப்பாடம் செய்து ஒப்பித்தால் 10 வருஷம் ஈடுபடலாம். பிறகு மக்களுக்கு அலுத்து போகும். எந்தெந்த மாதிரியான உபன்யாசங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? நான் ஹரிக்கதை உபன்யாசம் மட்டும் செய்வதில்லை. சில இடங்களில் இளைஞர்களுக்கு உரை வழங்குகிறேன். 15-17 வயது குழந்தைகளுக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் நமது வாழ்க்கை குறிக்கோள், தன்னம்பிக்கையோடு ஒன்றை எதிர்கொள்வது பற்றியெல்லாம் பேசுகிறேன். கம்பெனிகளில் உரையாற்றுகிறேன். ராமாயணத்தில் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்று கம்பெனி தலைமை எக்ஸிக்யூட்டிவ்களிடம் பேசுகிறேன். இது தவிர காலட்சேபம் செய்கிறேன். காலட்சேபம் என்றால் ஹரிக்கதை இல்லை. காலட்சேபம் என்பது ஒரு சிறு இடத்தில் 5-10 பேர் கொண்ட சிறு குழுவுக்கு உயர்நிலை வேதாந்தத்தை விளக்குவது. அது கதை மாதிரி இருக்காது. அங்கே உடனடியாக சந்தேகம் கேட்கலாம். காலேஜில் படிக்கும் போது ஹிந்தியில் கொடுத்திருக்கிறேன். கர்நாடகாவில் கன்னடத்தில் கொடுத்திருக்கிறேன். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது ஆங்கிலத்தில். ஐடி பணியில் இருந்து கொண்டே இம்மாதிரி நிகழ்ச்சிகள் செய்ய எப்படி நேரம் கிடைக்கிறது? நான் TCS-இல் 4.5 வருடமாக வேலை செய்கிறேன். அங்குள்ள தலைமை அதிகாரிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிந்திருப்பதால் அவர்கள் மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். நான் மும்பைக்கு செல்லும் போதெல்லாம் ஆபீஸ் சென்று காலை முதல் மாலை வரை வேலை பார்ப்பேன். இல்லையென்றாலும் வீட்டிலிருந்தபடியே கம்ப்யூட்டர் மூலம் வேலை செய்துவிட முடியும். உபன்யாசங்கள் எல்லாமே மாலை 5-6 மணிக்கு மேல்தான் ஆரம்பிக்கும். காலை உபன்யாசம் மார்கழி மாதத்தில் மட்டும்தான். அதனால் நான் நாள் முழுவதும் அலுவலக வேலையை பார்த்துவிட்டு மாலை நிகழ்ச்சிக்கு செல்ல முடியாது. ஒரு விஷயத்தில் தனியாத ஆர்வம் வந்துவிட்டால் நேரம் என்பதெல்லாம் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்காது. என்னை பொறுத்தவரை பெருமாளின் அனுகிரகத்தால் எல்லாமே நன்றாக நடக்கிறது. உங்கள் குருநாதர்கள் பற்றி சொல்லுங்களேன். எனக்கு 5 குருநாதர்கள். அதற்கு முன்னால் என் சிறு வயதில் எனக்கு தேசிக ஸ்லோகங்கள், ஆழ்வார் பிரபந்தங்கள், நாராயணியம், பகவத்கீதை எல்லாம் கற்றுக் கொடுத்த திருமதி இந்திரா ராஜகோபாலன் அவர்களையும் நான் குறிப்பிட வேண்டும். என்னுடைய சமஸ்கிருத ஆசிரியரையும் மறக்க முடியாது. தினமும் என்னை அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு வேதம், பஞ்சசூக்தம், உபனிஷத் எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் அகோபில மடத்தின் 45வது பட்டமாக இருந்த அழகிய சிங்கரிடம் அவர் அண்மையில் பரமபதம் அடைந்தார். திருநெடுந்தாண்டகம் கற்றுக்கொண்டேன். அடுத்து சௌமிய நாராயணாச்சாரியாரிடம், ரகசியத்ர சாரம் கருணாகராச்சாரியாரிடம், ஸ்ரீ பாஷ்யம் ஸ்ரீவத் சங்காச்சாரியாரிடம், கீதா பாஷ்யம் கற்றுக்கொண்டேன். ரிலையன்ஸில் உயரதிகாரியாக இருக்கும் சாரநாத ஆச்சாரியாரிடம் திருவாய்மொழி கற்று வருகிறேன். உங்களை கவர்ந்த ஹரிகதை கலைஞர்கள், உபன்யாசகர்கள் யார் யார்? ஹரிகதை என்றால் எம்பார் விஜயராகவாச்சாரியார், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இருவரிடமிருந்தும் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். உபன்யாசம் என்றால் என் குருநாதர் கருணாகர ஆச்சாரியார், வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இருவருமே என்னை கவர்ந்தவர்கள். மற்றொருவர் சுந்தர்குமார் அண்ணா. இவர் அனந்தராம தீட்சிதரை மானசீக குருவாக கொண்டவர். 48 நாட்கள் உபன்யாசம் என்றால் 48 நாளும் எந்த புத்தகத்தையும் பார்க்காமலேயே மகாபாரதத்தின் அத்தனை ஸ்லோகங்களையும் மனப்பாடமாக சொல்லி விளக்குவார் என்றால் அவர் எந்த அளவுக்கு அதை கற்றிருக்க வேண்டும். அதுபோல கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண பிரேமி அண்ணா, திருப்பாவையில் திருக்குழந்தை ஆண்டவன், வேதத்திற்கு காஞ்சி மகா பெரிவாளின் விளக்கங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும். சக கலைஞர்களும் என்னை கவர்ந்தவர்கள்தான். வெளிநாடுகளில் உபன்யாசம் செய்த அனுபவங்களை பற்றி, இசை கச்சேரிகளுக்கு வெளிநாட்டவர்கள் திரளாக வந்து ரசிப்பார்கள். ஆனால் உபன்யாசத்திற்கோ ஹரிகதைக்கோ ஆப்பிரிக்கரோ ஐரோப்பியரோ வந்து கேட்டு ரசித்து நான் பார்த்ததில்லை. அவர்களுக்கு இது புரியாது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் தமிழர்கள் தான் வந்து கேட்பார்கள். நான் ஆங்கிலத்தில் பேசுவதால் தெலுங்கர், கன்னடர் என்று பலரும் நிகழ்ச்சிக்கு வருவார்கள். இப்போது அமெரிக்காவில் நிகழ்ச்சி செய்கிறேன் என்றால் அதற்கு சின்ன குழந்தைகள் வந்து உபன்யாசம் கேட்பதோடு நிறைய கேள்விகளும் கேட்பார்கள். அங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். இந்தியாவில் வெள்ளி சனி ஞாயிற்களில் தான் நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் அமெரிக்காவிற்கு நான் போன தடவை சென்ற போது 2 மாதம் இருந்தேன். 54 உரைகள் செய்தேன். 15 ஹரிகதை, மீதி எல்லாம் உபன்யாசம். நான் வார நாளிலும் உபன்யாசம் செய்கிறேன் என்றேன். சிலர் இங்கே எல்லாம் பிஸியாக இருப்பார்கள், சனி ஞாயிறில் தான் வருவார்கள் என்றார்கள். ஆனால் டெட்ராய்ட் சீனிவாச பெருமாள் கோயிலில் திங்கள் முதல் வெள்ளி வரை நடந்த உபன்யாசத்துக்கு தினமும் 800 பேருக்கு மேல் வந்தார்கள். எங்கிருந்தெல்லாமோ வேலை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு காரில் ரொம்ப தூரம் பயணித்து குளிரை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்திருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவுக்கு அங்குள்ள மக்கள் பக்தியும் நம் கலை பண்பாட்டின் மீது ஆர்வமும் கொண்டவர்கள் என்பது புரிந்தது. மறக்க முடியாத பாராட்டு என்று எதை சொல்வீர்கள்? என் குருநாதர் கருணாகர ஆச்சாரியார் பெரிய சமஸ்கிருத விற்பனர். அவர் எனது திருப்பாவை விளக்கத்தை ஒரு முறை டிவியில் பார்த்துவிட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று பாராட்டினார். அடிக்கடி மேடைகளில் என் பெயரை அவர் சொல்வதுண்டு. அந்த அளவுக்கு என் மீது அவருக்கு அன்பு. அதுபோல டிசிஎஸ் சிஇஓ என் சந்திரசேகர் என்னை அவரது வீட்டுக்கு அழைத்து போய் ராமாயணம் பேச சொன்னார். அப்போது எனக்கு 21 வயது, அவருக்கு 50. 13 வாரம் நான் அவர் வீட்டில் ராமாயணம் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு மட்டும், காரணம் அவருக்கு ராமாயணத்தின் மேல் அவ்வளவு ஈடுபாடு. டிசிஎஸ் இஸ் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப் த கண்ட்ரி. அந்த நிறுவனத்தின் 3.5 லட்சம் பணியாளர்களின் முதல்வர் அவர். நல்லி குப்புசாமி செட்டியாருக்கு என் மீது தனி அன்பு. நிறைய உபன்யாசம் செய்யுங்கள் என்று எப்போதும் ஊக்குவிப்பார். அது மாதிரி கிரேசி மோகன் சார், நான் சுவாமி வேதாந்த தேசிகர் அருள் செய்த ரகுவீர கத்தியத்தை சின்ன வயதிலேயே கற்றுக்கொண்டேன். சமஸ்கிருதத்தில் ரொம்ப கடினமானது. 97 பத்திகள் கொண்டது. அதற்கு நானே ராகம் போட்டு 10 ராகங்களில் சான்ஸ்கிரீட் பிரத்லஸ் என்று போட்டேன். அதை யூடியூபில் கேட்கலாம். அதை கேட்டுவிட்டு, கிரேசி மோகன் சார், 8 அதிசயம் ஒன்று உண்டென்றால் அது உன்னுடைய ரகுவீர கத்தியம் என்று எனக்கு எழுதி அனுப்பினார். அதுபோல வானமாமலை ஜீயர், கலியன் ராமானுஜ ஜீயர், அவர் இப்போது பரமபதம் அடைந்து விட்டார். அவர் என்னுடைய நரசிம்மாவதாரம் உபன்யாசத்தை கேட்டுவிட்டு, இதுவரை என் வாழ்க்கையில் இந்த மாதிரி உபன்யாசம் கேட்டதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பல குருநாதர்கள் ஆசியும் பெருமாளின் கிருப்பையும் என்னை வழி நடத்துகிறது. உங்கள் குடும்பம் பற்றி, 1986 பிறந்தேன். அப்பா பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டார். அம்மா டீச்சர். எனக்கு சிறுவயது முதலே போட்டிகளில் பங்கேற்க செய்து நான் சொல்ல சொல்ல நோட்ஸ் எடுத்து மிக உதவிகரமாக இருப்பார். எனக்கு 2014 திருமணம் ஆனது. மனைவி சுமித்ரா, டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர். பிஇ எம்பிஏ சிஎஃப்ஏ படித்தவர். இவர்கள் எல்லாருடைய அனுசரணையும் இல்லை என்றால் என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடியாது. எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? பகவத் குண தர்ப்பணம் என்று ஒரு கமெண்ட்ரி, வெரி ரிச் கமெண்ட்ரி, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 1000 வருடத்திற்கு முன்னால் ராமானுஜரின் சீடர் பரசாரப்பட்டர் எழுதியது. பகவானை பற்றிய 1000 நாமாக்கள் கொண்டது அது. சமஸ்கிருதத்தில் இருப்பது. அந்த 1000 நாமங்களில் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு கதையாக டெவலப் செய்து வருகிறேன். உதாரணமாக, விஸ்வம் என்றால் எல்லாம் ஒருவனுக்குள் இருக்கின்றது. 2வது நாமம் விஷ்ணு, அவன் ஒருவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான். 1 in all. இதை ஒவ்வொரு உபன்யாசமாக சொல்லி வருகிறேன். இதுவரை 400 நாமங்கள் சொல்லி இருக்கிறேன். 2016 ஆகஸ்டுக்குள் 1000 நாமாக்களையும் பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்பது திட்டம். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், அன்னமாச்சாரியா சரிதம் எல்லாம் ஒரு 400 மணி நேரம் சொல்லி இருப்பேன். தற்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மட்டும் 150 மணி நேரம் சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லும் எதுவும் நானாக படைத்ததில்லை. முன்பே பெரியவர் ஒருவர் சொல்லி வைத்திருக்கிறார். நான் அதை கற்றுக்கொண்டு சொல்கிறேன். இதற்கு காப்பிரைட் கிடையாது. உலகின் எந்த மூலையில் நான் சொன்னதானாலும் அதை வீடியோ எடுத்து யூடியூபில் போட்டு விடுவேன். நீங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இதை வீட்டுக்கு போய் 5 முறை கேளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு அது மனதில் ஏறும். உங்களுக்கு அது ஏறினால்தான் இன்னொருவருக்கு சொல்வீர்கள் என்று நான் சொல்லுவேன். என்னுடைய யூடியூப் சேனலில் 320 மேல் வீடியோக்கள், 400 மணி நேரத்துக்கு மேல் உள்ளன. 10 லட்சத்துக்கும் மேல் அதை பார்த்துள்ளனர். உக்ரைன், ரஷ்யா, சவுதி அரேபியாவிலிருந்தெல்லாம் அதை பார்த்து வருகின்றனர். இன்றைக்கு விஞ்ஞானம் முன்னேறி உள்ளது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளை துஷ்யந்த் சீதர் இல்லாவிட்டாலும் இந்த வீடியோக்கள் இருக்கும். நிறைய பேருக்கு பயன் தருவதாக இருக்கும். யாராவது இதை கேட்டு கற்றுக்கொள்வார்கள் இல்லையா? அது ஒரு காரணம். 2வது, இந்த காலத்து தாத்தா பாட்டிகள் பெற்றோர்கள், நாங்கள் அந்த காலத்துல இப்படியெல்லாம் கேள்வி கேட்கல, இவர்கள் கேட்கிறார்கள் என்று குழந்தைகளை பற்றி சொல்கிறார்கள். கேள்வி கேட்பது தப்பா? அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இருப்பது தப்பா? குழந்தைகளுக்கு நாம் தான் விளக்கமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரெனோவேட் ஏன்ஷியன் சன்னதிஸ் ஆஃப் வேதாந்த தேசிகா என்பது எனது முக்கியமான திட்டம். அவையெல்லாம் 800 வருடம் பழமையானவை. அதற்கு நிறைய நிதி தேவையும் பல வருடங்களும் ஆகும். நான் ராமாயணம் பற்றி ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். ராமாயணம் பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். எனது புத்தகம் எல்லாரது சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதாக இருக்கும். உதாரணமாக, ராமாயணத்தில் வாலியை ஏன் ராமன் மறைந்து நின்று கொண்டான் என்று இன்றைக்கும் பலர் கேட்கிறார்கள். இது மாதிரி சந்தேகங்களை தீர்த்து வைப்பதாக இந்த புத்தகம் இருக்கும். எப்படியும் 2000 பக்கங்களாவது வரும். எனக்கு வால்மீகி தெரியாது என்பவர்களோ, கம்பன் தெரியாது என்பவர்களோ இதை படித்தால் விடை கிடைக்கும். யாத்திரைகள். ஒரு யாத்திரை போனால் அங்கே என்ன விசேஷம், கோவிலை யார் எப்போது கட்டினார்கள், அதன் சிறப்பு என்ன என்றெல்லாம் அங்கு செல்பவர் அறிய வேண்டும். இதற்காக நான் செய்ய ஆரம்பித்ததுதான் ஹெரிடேஜ் ட்ரிப். முதலில் செய்த சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40, அபிமான ஸ்தலங்கள் 10 கொண்ட யாத்திரைக்கு 70 பேரை கூட்டி போனோம். எந்தெந்த கோயில்கள் போக வேண்டும், அங்கே என்ன சிறப்பு என்பதை ரிசர்ச் செய்து கொள்வேன். சரித்திரம் குறித்து டாக்டர் சித்ரா மாதவன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். ஒரு சிறு கையேடு தயாரித்துக் கொள்வேன். ஒவ்வொரு கோயிலாக போய் விவரமெல்லாம் மைக்கில் சொல்வேன். நோட்ஸ் எடுத்துக்கொள்ள சொல்வேன். கூடவே உபன்யாசமும் அதில் உண்டு. இதில் எனக்கு நானும் நிறைய கற்றுக்கொள்கிறேன். இப்படி ஆந்திரா, தெலுங்கானா யாத்திரை, கேரள யாத்திரை, பாண்டிய திவ்ய தேசங்கள், நடுநாட்டு திவ்ய தேசங்கள், வடநாட்டு யாத்திரை என்று 2 வருடங்களில் சுமார் 500 பேருக்கு மேல் அழைத்து போயிருக்கிறேன். இந்த மே முதல் வாரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பாரம்பரிய பயணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். 7வது 8வது படிக்கும் மாணவர்களை பாண்டியர் சோழர் நாயக்கர் கால கோயில்களுக்கு அழைத்து செல்ல இருக்கிறேன். 6 நாள் 6 கோயில் எல்லாவற்றையும் விளக்குவேன். மறுநாளே நான் அவர்களுக்கு அதில் குவிஸ் வைப்பேன். இன்னொரு நாள் ட்ரெஷர் ஹண்ட். நமது கலாச்சாரம், வரலாறு, பண்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? துஷ்யந்த் ஸ்ரீதர் அரங்கனின் பாதையில். 1323 முதல் 1371 வரை 48 வருஷம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உற்சவரை பாதுகாப்பதற்காக வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் சுவாமியை காடு காடாக எடுத்துக்கொண்டு போனார்கள். திருவரங்கன் உலா என்று ஸ்ரீ வேணுகோபாலன் அதை நாவலாக எழுதியிருக்கிறார். நான் திருமதி ஆஷா கிருஷ்ணகுமார் அவர்களோடு சேர்ந்து ஒரு கலை நிறுவனம் www.darshanam-arts.com நாங்கள் இந்த கதையை டான்ஸ் பாலேயாக செய்து அரங்கனின் பாதையில் என்ற தலைப்பில் 2 மணி நேரத்திற்கு கொடுத்தோம். வரலாறை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல விதங்களில் சுகமாக இருக்கிறோம். அதற்காக நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அதைத்தான் இதன் மூலம் செய்கிறோம். துஷ்யந்த் ஸ்ரீதர் கேட்டுத்தான் பாருங்களேன், எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. பாட்டு கச்சேரி என்றால் அதில் மதத்துக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அதனால் கச்சேரிக்கு போவேன். ஆனால் உபன்யாசங்கள் எல்லாம் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். தியாகராஜராகட்டும் தீட்சிதராகட்டும் அவர்கள் சங்கீதம் என்ற கருவியை பயன்படுத்தியதே பக்திக்காகத்தான். தியாகராஜராகட்டும் தீட்சிதராகட்டும் அவர்கள் சங்கீதம் என்ற கருவியை பயன்படுத்தியதே பக்திக்காகத்தான், தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. கர்நாடக சங்கீத கச்சேரிக்கு செல்பவர்கள் பக்திக்காக சென்றாலும் இசைக்காக சென்றாலும் அது அவர்கள் இஷ்டம். உபன்யாசத்துக்கு போனால் வலதுசாரி ஆகிவிடுமோ என்று நினைக்கிறார்கள். புத்தகங்களில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் சொல்கிறோம், அவ்வளவுதான். நான் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போய்விட்டு ராதாகிருஷ்ணன் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தேன். ஸ்கூட்டரில் ஒருவர் எதிரே வந்தார். என்னை பார்த்ததும் வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் வந்து, நீங்கள் தானே டிவியில் உபன்யாசம் செய்வது என்று கேட்டார். ஆமாம் என்றேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நான் நிறைய கேட்பேன். என் மனைவியும் நானும் நீங்கள் சொல்றதை கேட்டு நோட்ஸ் எடுப்போம் என்றார். ரொம்ப சந்தோஷம் சார் என்றேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே என்றார். நானும் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன். உங்க பேர் என்ன என்று கேட்டேன். அவர் பஷீர் அகமது என்று சொன்னார். பல கட்டுப்பாடுகளை உடைய ஒரு மதத்தைச் சேர்ந்த சகோதரர் கூட இந்து மத உபன்யாசத்தை கேட்கிற போது, இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் இந்த ரைட், லெப்ட், சென்டர் போன்ற வேறுபாடுகள், என்ன விஷயம் என்று கேட்டுத்தான் பார்க்கலாமே. என் வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் சார்புகளை கொஞ்சம் மறந்துவிட்டு உபன்யாசம் கேளுங்கள். வலதுசாரி என்று மற்றவர்கள் நினைப்பார்களே என்று எண்ண வேண்டாம். விரும்புவதும் விரும்பாததும் உங்கள் இஷ்டம். சற்றே ஆழமாகத்தான் இவற்றை தெரிந்து கொள்ளுங்களே. துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்.